ஓம் சாந்தி. 19/8/2026 காலை முரளி, பாப்தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஆன்மீக வியாபாரம் செய்ய வேண்டும். ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்வதனால் ஆத்மா நீர்விகாரி ஆகிவிடுகிறது. கேள்வி: சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்கு மற்றும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்கான ஆதாரம் என்ன? பதில்: பிரம்மாகுமார் குமாரி ஆவது என்றாலே சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைத்து விடுவதாகும். ஆனால் உயர்ந்த பதவி அடைவதற்கு ஆதாரம் படிப்பாகும். ஒருவேளை பாபாவுடையவர் ஆகி நல்ல முறையில் படிப்பை படித்துக் கொண்டு முழுமையாக பவித்ரம் ஆனீர்கள் என்றால் ராஜ்ய பதவி கிடைத்து விடுகிறது. யாரேனும் முழுமையாக படிக்கவில்லை, கர்ம பந்தனம் இருக்கிறது, முழுமையாக பவித்ரம் ஆகவில்லை மற்றும் சரீரத்தை விட்டுவிட்டார்கள் என்றால் பிரஜையிலும் சாதாரண பதவியை அடைவார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். இங்கு ஆன்மீக வியாபாரம் இருக்கிறது, மற்றபடி முழு உலகத்திலும் உலகிய வியாபாரம் இருக்கிறது. உண்மையில் ஆத்மாக்களுடன் வியாபாரம் நடக்கிறது. ஆத்மாதான் இந்த சரீரம் மூலம் படிக்கிறது, நடக்கிறது, பாவகர்மம் செய்கிறது. ஆகவே பதிதாத்மா பாவாத்மா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. இந்த நேரம் அனைத்து மனிதர்களும் தேக அபிமானியாக இருக்கின்றார்கள். நான் ஆத்மா என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக நான் இன்னார் என்று புரிந்து கொள்கின்றனர். இந்த வியாபாரம் செய்கின்றேன், இவர் காமவிகாரி, கோபப்படுபவர் என்று சொல்கின்றனர். சரீரத்தினுடைய பெயரை தான் எடுக்கின்றனர். இதற்குத்தான் தேக அபிமான உலகம், இறங்கும் கலையின் உலகம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் அவ்வாறு இருப்பதில்லை. அங்கு ஆத்ம அபிமானியாக இருக்கின்றனர். உங்களை ஆத்ம அபிமானி ஆக்கப்படுகிறது. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். நான் ஆத்மா, இந்த உடல் என்ற ஆடையை தாரணை செய்து நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆக்டர்ஸ் கூட விதவிதமான உடைகளை மாற்றி பாட்டை நடிக்கின்றனர். பாபா சொல்கின்றார், ஆத்மாக்கள் நீங்கள் முதலில் சாந்திதாமத்தில் இருந்தீர்கள். உங்களுடைய வீடு சாந்திதாமமாகும். எவ்வாறு? அது எல்லைக்குட்பட்ட நாடகமாக இருக்கிறது. இது பிறகு எல்லையற்ற நாடகமாகும். அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்திலிருந்து வந்து சரீரத்தை தாரணை செய்து பாட்டு நடிக்கின்றன. ஆத்மாக்களின் உண்மையான வீடு பரந்தாமம். அந்த ஆக்டர்ஸ்க்கு கூட வீடு இங்குதான் இருக்கிறது. டிரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கொண்டு இங்கு வந்து பாட்டு நடிக்கின்றனர். அதனால் பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார், நீங்கள் ஆத்மாக்களாவீர்கள். பாபாவோ குழந்தாய் குழந்தாய் என்றுதான் சொல்வார். சன்னியாசிகள் குழந்தாய் குழந்தாய் என்று சொல்ல மாட்டார்கள். பாபா சொல்கின்றார், நான் பதித பாவனன், ஆத்மாக்கள் உங்கள் அனைவருடைய தந்தையாவேன். அவரை நீங்கள் காட்ஃபாதர் என்று சொல்கிறீர்கள். காட்ஃபாதரோ நிராகாராவார். பிரம்மா விஷ்ணு சங்கரை கூட காட்ஃபாதர் என்று சொல்ல மாட்டோம். அவர்களுக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது. ஆனால் அவர்களை பிரம்மா தேவதா நமக, விஷ்ணு தேவதா நமக என்றுதான் சொல்கின்றோம். தேவதைகள் என்ன செய்கின்றனர் இது யாருக்கும் தெரிவதில்லை. பாபாதான் வந்து புரிய வைக்கின்றார், நீங்கள் எவ்வாறு டிராமா பிளான் படி பாட்டு நடிக்கிறீர்கள் என்று. உலகமோ ஒன்றுதான். கீழே பாதாள உலகம், மேலே ஒரு உலகம் இருக்கிறது என்பது அல்ல. உலகமோ ஒன்றுதான். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. மக்கள் சொல்கின்றனர், சந்திரனில் சென்று பிளாட் வாங்கலாம் என்று மக்கள் சொல்கின்றனர். பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் ஆகிவிட்டிருக்கிறீர்கள். பாரதவாசிகளுக்காகத்தான் சொல்கின்றார். நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக புத்திசாலியாக இருந்தீர்கள். இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் முழு உலகத்தின் மீதும் இருந்தது. அதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. அங்கு எந்த பார்ட்டிஷனும் இல்லை. இங்கு எவ்வளவு பார்ட்டிஷன் இருக்கின்றன. தங்களுக்குள் துண்டு துண்டாக்கி சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். நீங்கள் முழு உலகத்திற்கு தலைவனாக இருந்தீர்கள். முழு ஆகாயம், பூமி, கடல் அனைத்தும் உங்களுடையதாக இருந்தது. நீங்கள் அதற்கு தலைவனாக இருந்தீர்கள். இப்பொழுதோ துண்டு துண்டாகிவிட்டன. இது யாருக்கும் தெரியவில்லை. பாரம்தான் உலகத்திற்கு தலைவனாக இருந்தது. பாபா புரிய வைத்திருக்கின்றார், ஆத்மாவிற்கு என்ன பாட் கிடைத்திருக்கிறதோ அது ஒருபோதும் தேய்வதில்லை, நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் மீண்டும் மனிதரிலிருந்து தேவதையாகி கொண்டே இருக்கிறீர்கள். பிறகு 84 ஜென்மம் எடுப்பீர்கள். உங்களுடைய பாட் நடந்து கொண்டே இருக்கின்றது, ஒருபோதும் நிற்பதில்லை. யாருக்கும் மோட்சம் கிடைப்பதில்லை. எவ்வளவு நிறைய குருமார்கள் இருக்கின்றனரோ, நிறைய சாஸ்திரங்கள் இருக்கின்றன, அநேக வழிமுறைகள் ஏற்படுகின்றன. மனிதர்களிடத்தில் எவ்வளவு அசாந்தி இருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், சொல்வார்கள் மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று. இவ்வாறு தேக அபிமானத்தில் வந்து சொல்கின்றனர். பாபா புரிய வைக்கிறார், மனம் மற்றும் புத்தி இது ஆத்மாவின் ஆர்கன்ஸ் ஆகும். மற்றபடி இவை அனைத்தும் சரீரத்தின் இந்திரியங்கள் ஆகும். ஆத்மா சொல்கிறது, என் மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்கும் என்று. உண்மையில் இவ்வாறு சொல்வது தவறு. நீங்கள் ஆத்மா, உங்களது சுய தர்மமே அமைதியாகும். நீங்கள் அவ்வாறு சொல்கிறீர்கள், ஆத்மாவாகிய எனக்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று. இதில் கர்மமோ செய்துதான் ஆக வேண்டும். இந்த விஷயங்களை பாபாதான் அமர்ந்து புரிய வைக்கிறார். உலகத்தில் இந்த ஞானம் யாரிடத்திலும் இல்லை. அங்கு பக்தி மார்க்கம் இருக்கிறது, அவர்களுக்கு ஞானத்தை பற்றி தெரிவதில்லை. ஞானமோ ஒரு பாபாதான் கொடுக்கிறார். பாபா அவரே சொல்கின்றார், நான் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமேகத்தில் வருகின்றேன். கலியுகத்தின் கடைசியில் அனைவரும் பதித்தமாக இருக்கின்றனர். இது ராவணராஜ்யமாகும். ராவணனை எரிப்பவர்களும் பாரதவாசிகள்தான். பாபா, பதித்த பாவனருடைய ஜென்மமும் இங்குதான். எனவே ராவணனுடைய ஜென்மமும் இங்குதான் இருக்கிறது. ராவணன் அது அனைவரையும் பதித்தமாக்குகின்றது, அதனால் அதனை எரிக்கின்றனர். இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. இப்பொழுது பாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். ஸ்ரீகிருஷ்ணர் லீலை, பஜனை போன்றவைகளை பாடுகின்றனர். இப்பொழுது பாபா சொல்கின்றார், உண்மையில் ஸ்ரீகிருஷ்ண லீலை ஒன்றுமே இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் என்ன செய்தார்? கம்சபுரியில் ஜென்மம் எடுத்தார் என்று சொல்கின்றனர். இப்பொழுது கம்சன் என்றோ டெவிலுக்கு சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் டெவில் எங்கிருந்து வந்தது? நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா அது சத்தியுகத்தில் இருந்தது. அது தனது 84 பிறவிகளை அனுபவித்து இந்த சமயம் பதீதத்தில் இருந்து பாவனமாகி கொண்டிருக்கிறது. தனது பதவியை மீண்டும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல்தான் நீங்கள் கிருஷ்ணபுரியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். 84 பிறவிகளை எடுத்து இப்பொழுது மீண்டும் தனது பதவியை பெற வந்திருக்கிறீர்கள். உண்மையில் சிவபாபாவுடைய ஜெயந்தியை தான் கொண்டாட வேண்டும். அந்த சிவபாபா அனைவரையும் ஹெல்லில் இருந்து ஹெவனுக்கு அழைத்து செல்கின்றார். அவருக்கு எந்த லீலையும் இல்லை. ஹே பதித பாவனா, வாருங்கள், வந்து எங்களை ஹெல்லில் இருந்து ஹெவனுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கின்றனர். நீங்கள் எங்களது தந்தையாக இருக்கிறீர்கள், அதனால் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த விகார உலகத்தில் ஏன் இருக்க வேண்டும்? ஆகவே அழைக்கின்றனர், ஏ காட்ஃபாதர், எங்களை இந்த துன்பமான உலகத்திலிருந்து லிபரேட் செய்யுங்கள். இதுவும் டிராமாவில் பொருந்தியிருக்கிறது. பாபா சொல்கின்றார், இந்த டிராமாவை யாரும் தெரிந்திருக்கவில்லை. சாஸ்திரங்களில் டிராமாவின் ஆயுளை நீட்டி எழுதிவிட்டனர். புதிய உலகம் பழைய உலகம் ஆகியே தீரும். சத்தோ ரஜோ தமோவில் வந்தே தீரும். இது எல்லையற்ற விஷயமாகும். இப்பொழுது நீங்கள் மீண்டும் உலகத்திற்கு தலைவன் ஆகிக் கொண்டே இருக்கிறீர்கள். பாரதவாசிகள் யார் புதிய உலகத்தில் இருந்தனரோ அவர்களே 84 பிறவிகளை எடுத்து பாட் நடிப்பார்கள். இப்பொழுது நீங்கள் பவித்திரமாகின்றீர்கள். மற்ற அனைத்து மனிதர்களும் பதித்தமாக இருக்கின்றனர். அப்பொழுதுதான் பாவனமானவர்களுக்கு முன்பு சென்று தலை வணங்குகின்றனர். பாவனமானவர்கள் ஏன் வணங்குவார்கள்? சன்னியாசிகள் பாவனமாக இருக்கின்றனர். அப்பொழுதுதான் பதித்த மனிதர்கள் அவர்களுக்கு முன்பு சென்று தலை வணங்குகின்றனர். கன்னியா பவித்திரமாக இருக்கும்பொழுது அனைவரும் அவருக்கு முன்பு தலை வணங்குகின்றார்கள். அதே கன்யா திருமணம் செய்து மாமனார் வீட்டிற்கு சென்ற பின்னர் அனைவரிடமும் தலை வணங்குகிறார். இப்பொழுது எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார் அனைவரையும் பாவனமாக்குவதற்கு. அவர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கின்றனர். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பதித்த உலகில் செல்வதில்லை. இது கல்யாண காரியுகமாகும். பாபா வந்து அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள். இல்லை என்றால் மனிதர்கள் நினைப்பார்கள் இவர்கள் நாஸ்திகர்கள் என்று. உண்மையில் நாஸ்திகர்கள் அவர்கள்தான். அதாவது யார் தனது தந்தையையும் மேலும் படைப்பின் ஆதிமத்திய அந்திமத்தையும் தெரிந்து கொள்ளவில்லையோ. இந்த நேரம் அனைவரும் அனாதைகளாக ஆகிவிட்டுள்ளனர். வீட்டுக்கு வீடு சண்டை சச்சரவு. ஒருவருக்கொருவர் கொல்லக்கூட தயங்குவதில்லை. ஆகவே இதற்கு நாஸ்திகர்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது. தந்தையை தெரிந்து கொள்ளாதவர்கள். நீங்கள் தெரிந்திருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் கல் புத்தியாக இருந்தோம். பாபா நம்மை தங்க புத்தியாக்கி கொண்டே இருக்கிறார். மேலும் வேறு எந்த துன்பத்திற்கான விஷயமும் இல்லை. பாபா ஒரு மணி நேரம் படியுங்கள் என்று மட்டும் சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தை என்னை நினைவு செய்யுங்கள். சரீரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் லௌகிக்க உறவினர்களுடைய நினைவு வரும். ஆத்ம அபிமானியாக இருந்தீர்கள் என்றால் தந்தை என்னுடைய நினைவு இருக்கும். இதுவோ விகாரி உலகமாகும். விஷக்கடலில் மூழ்கிக் கொண்டே இருக்கின்றனர். விஷ்ணுவை பார்க்கடலில் காட்டுகின்றனர். சொல்கிறார்கள் அங்கு நெய்யாறு ஓடியது என்று. இங்கோ மன்னனை கூட கிடைப்பதில்லை. வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஆகவே குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். பாபாதான் படகோட்டி அல்லவா? பாடவும் செய்கின்றனர் எங்களுடைய படகை அக்கறை சேருங்கள் என்று. இவர்கள் அனைவரும் படகுகள் ஆவர். படகோட்டி ஒரு பாபாதான். இந்த சரீரத்தையும் இங்குதான் விட வேண்டும். மற்றபடி ஆத்மாக்களை அக்கறை அழைத்து செல்வார். அதாவது சாந்திதாமத்திற்கு, அங்கிருந்து பிறகு சுகதாமத்திற்கு அனுப்புவார். பரமபிதா பரமாத்மாவைத்தான் படகோட்டி என்று சொல்லப்படுகிறது. பாபாவிற்குத்தான் அநேக விதமான புகழ் பாடுகின்றனர். இப்பொழுது நீங்கள் பவித்திரமாகி பவித்திரமான உலகிற்கு தலைவனாகின்றீர்கள். ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா சிரேஷ்டமாக்குவதற்கு வந்திருக்கின்றார். பகவான் தானே சொல்கின்றார், இது மோசமான உலகம். இப்பொழுது நீங்கள் பரமபிதா பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து சிரேஷ்டாச்சாரி ஆகின்றீர்கள். எவ்வளவு மறைமுகமான ரமணீகரமான விஷயங்களாகும் அது. குழந்தைகள் உங்களுக்குத்தான் புரிந்து கொள்ள வருகிறது. மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள வருவதே இல்லை. இப்பொழுது தேவி தேவதா தர்மத்தின் மரக்கன்று நடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் தேவி தேவதா தர்மத்தினரோ, மற்ற மதத்தில் சென்று விட்டனரோ, அவர்களே வந்து மீண்டும் பிராமணர்கள் ஆவார்கள். பிரம்மா குமார் குமாரிகள் ஆகிய பிறகு பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை, பிரம்மா குமார் குமாரி ஆகாமல் பாபாவிடமிருந்து சொர்க்கம் என்ற ஆஸ்தியை பெற முடியாது. இப்பொழுது நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ செய்ய வைப்பீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அனைவருமோ இவ்வளவு செய்ய முடியாது. முழுமையாக படிக்கவில்லை என்றால் அவருடைய பாக்கியம் எவ்வாறு இருக்கும்? ஒருவேளை சரீரத்தை விட்டுவிட்டால் சொர்க்கத்தில் வந்துவிடலாம். ஆனால் பிரஜையில் முற்றிலும் சாதாரணமாகத்தான். ஒருவேளை பாபாவுடையவர் ஆகிய பிறகு நல்ல முறையில் படித்தார்கள் என்றால் ராஜ்ய பதவியை அடைய முடியும். படிக்கவில்லை என்றால் புரிந்து கொள்ளலாம் இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று. பவித்திரமாக இருப்பார்கள் படிப்பார்கள் என்றால் உயர்ந்த பதவியை அடைவார்கள். அப்பவித்திரம் ஆவதனால் பாபாவை நினைவு செய்ய முடியாது. கர்ம பந்தனத்தினுடைய கணக்கு எப்பொழுது விடுபடும் என்று அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள். வண்டிக்கு இரண்டு சக்கரங்களும் பவித்திரமாக இருந்தால்தான் சரியாக நடக்கும். இருவரும் பவித்திரமாக இருந்தார்கள் என்றால் ஞான சிதையில் அமர்வார்கள். இல்லை என்றால் சண்டை சச்சரவு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சில குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா நமக்கோ தெரிகின்றது ஸ்ரீகிருஷ்ணர் சத்யுகத்தின் முதல் இளவரசர் என்று அப்படி இருக்கும்போது ஏதாவது கொண்டாட வேண்டுமல்லவா என்று சில குழந்தைகள் கேட்கின்றனர். நல்லது, நாம் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மாவை கூப்பிடலாம், வந்து விளையாடுவார், ராஸ் செய்வார், பிறகு என்ன செய்வார்? கோப கோபிகள் அனைவரும் இங்குதான் இருக்கின்றனர். அங்கோ பிரின்ஸ் பிரின்சஸ் தங்களுக்குள் சந்திக்கின்றனர் எனும்போது ராஸ் அதாவது ஆடுவார்கள், தங்கத்தாலான முரளியை வாசிக்கின்றார்கள். இந்த அனைத்து விளையாட்டுகளையும் நீங்கள் பின்னால் பார்ப்பீர்கள். இந்த அனைத்து பாற்றும் நடக்கும், ஆரம்பத்தில் காட்டப்பட்டது, பிறகு நீங்கள் முயற்சியில் ஈடுபட்டீர்கள், இப்பொழுது மீண்டும் கடைசியில் சாட்சாத்காரம் காட்டுவது ஆரம்பமாகும். யார் யார் என்ன பதவி அடைவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். பாபா அமர்ந்து இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். உங்களிடம் கேட்கிறார்கள், வேத சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சொல்லுங்கள். ஆம், நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாதனங்களாகும். இதில் எந்த ஞானமும் இல்லை. ஞானம் கொடுக்கக்கூடியவரோ ஒருவர்தான். ஞானம் கிடைக்கிறது என்றால் பக்தி தானாகவே விடுபட்டு விடுகிறது. நீங்கள் கோவிலுக்கு கூட செல்லும் போது உங்கள் புத்தியில் இருக்கும் இந்த லட்சுமி நாராயணன் தான் பிறகு மீண்டும் இப்பொழுது புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்வார்கள். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இரண்டு பக்கமும் கவனிக்க வேண்டும். குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டு பவித்திரமாக வேண்டும். ஸ்ரீமத் சொல்கிறது, முழுமையாக பவித்திரமாகுங்கள், முழுமையாக வைஷ்ணவ் ஆகுங்கள், மேலும் விஷ்ணுபுரியினுடைய ராஜ்யத்தை பெறுங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: யோகத்தின் மூலமாக கர்ம பந்தனங்களின் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு தூய்மையாக வேண்டும், ஞான சிதையில் அமர வேண்டும், முழுமையிலும் முழுமையான வைஷ்ணவர் அதாவது பவித்திரமாக வேண்டும். இரண்டாவது, தனது அமைதி சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அனைவருக்கும் சாந்தி தாமத்தை நினைவூட்ட வேண்டும். ஒருபோதும் அசாந்தியாக கூடாது. வரதானம், சப்தத்திலிருந்து விலகி இருப்பதற்கான நிலையில் நிலைத்திருந்து அனைத்து குணங்களையும் அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் விதை ரூபம் ஆகுக. எவ்வாறு விதையில் முழு மரமும் அடங்கியிருக்கிறதோ அதே போலத்தான் சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் சங்கமயுகத்தின் அனைத்து விசேஷ குணங்களும் அனுபவத்தில் வருகின்றன. மாஸ்டர் விதை ரூபம் ஆவது என்றாலே அமைதி மட்டுமல்ல, ஆனால் அமைதியின் கூடவே ஞானம், அத்தீந்திரிய சுகம், அன்பு, ஆனந்தம், சக்தி போன்ற அனைத்து முக்கிய குணங்களையும் அனுபவம் செய்வது. இந்த அனுபவம் தனக்கு மட்டும் ஆவதில்லை, ஆனால் மற்ற ஆத்மாக்களும் உங்களுடைய முகத்தின் மூலம் அனைத்து குணங்களின் அனுபவத்தை செய்கின்றன. ஒரு குணத்தில் அனைத்து குணங்களும் அடங்கியிருக்கின்றன. ஸ்லோகன்: நல்லவற்றை தாரணை செய்யுங்கள், ஆனால் நல்லவற்றின் தாக்கத்திற்கு வந்துவிடாதீர்கள். அவ்யக்த சமிங்கை, தூய்மையின்மை என்ற விதையையும் அழித்துவிட்டு முழுமையாக தூய்மையாகுங்கள். தூய்மை என்பது பிராமண ஆத்மாக்கள் உங்களுடைய அனாதி ஆதி சன்ஸ்காரமாகும். இந்த நேச்சுரல் சன்ஸ்காரத்திலிருந்து கனவு மற்றும் எண்ணத்தில் கூட அபவித்திரத்தன்மை இமர்ஜ் ஆகிவிடக்கூடாது. எண்ணங்கள் வந்த பிறகு வெற்றியாளர் ஆவது, இதையும் விட ஒருபடி மேலே நேச்சுரல் சன்ஸ்காரம் ஆகிவிட வேண்டும். அப்போது இந்த சப்ஜெக்டில் முயற்சி செய்வதற்கான தேவையே இருக்காது. ஓம் சாந்தி.